ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. தலைப்பு: சிந்தை பிறந்ததும். வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சாட்சி என்ற தத்துவத்தை தான் 20வது பாடலில் விளக்குகின்றார். ஆகவே நம்ம அந்த சாட்சிங்கிற சொல்லினுடைய விளக்கத்தை பார்ப்போம். இப்ப இந்த சாட்சிங்கிற வார்த்தை எங்கிருந்து வந்தது, இந்த சாட்சிங்கிற வார்த்தையினுடைய நிலை என்ன என்றால், இப்ப ஒரு விளக்கினார் அல்லவா, ஆக்கி அழித்து துடைக்கும் தொழில் அத்தனை வைத்தும், இந்த உல எல்லா செயலையும் வைத்துக் கொண்டிருப்பவன், ஆனால் எல்லத்தனையேனும் தாக்குற நிற்கும் சமர்த்தன். அந்த சமர்த்தன் யார்? யார் அந்த பரபிரம்மன்? யார் அந்த மெய்ப்பொருள்? எல்லாவற்றையும் செய்து கொண்டு ஆனாலும் அதனால் தாக்கப்படாமல் இருப்பவர் யார் என்றால், அவர்தான் நம்ம மனதிற்குள்ள சாட்சியாக இருக்கின்றார். சாட்சியை, அப்படிப்பட்ட சாட்சி இருக்கின்றதல்லவா அந்த தத்துவம், அதை என்ன சொல்றார், சிந்திக்கத்தக்கது. இந்த சிந்திக்கத்தக்கதுங்கிற வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால், இந்த சாட்சியைத்தான் நம்மால் உணரப்பட வேண்டும். நாம எதை உணரணும்னு சொன்னா, எதை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இப்படிப்பட்ட சாட்சியத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் உபனிஷத்துல வந்த வாக்கியங்கள். அப்படியே சாரமா தாய்மானவர் நமக்கு புரிஞ்சு கொடுக்கிறார். ச ஆத்மா ச விக்னேயக, அதுதான் ஆத்மா, அதுதான் விக்னேயக. விக்னேயகன்னு சொன்னா ஞான யோக்கியம்னு சொல்ற. இந்த உலகத்துல நமக்கு அறிவு பசி இருந்து கொண்டே இருக்கு. எதையாவது தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு அந்த பசி இருக்கு. அது இருக்கிறது நல்லது. ஏன்னா தமோ குணத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த பசியே இருக்காது, வெறும் சாப்பாட்டு பசி தான் இருக்கும். அறிவு பசி இருப்பவர்கள் வந்து சத்துவ குணத்தில் இருப்பவர்கள். ஏதாவது ஒரு பொட்டலை வாங்கினாலும் கூட அதை பிரிச்சு படிச்சுட்டு இருப்பார்கள், உள்ள என்னதான் எழுதி இருக்குன்னு சொல்லி. அதுதான் அறிவு பசின்னு சொல்றது. ஏன்னா தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுங்கிற என்ன விஷயம்னு, இப்போ எதை தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு சொல்லுவார்கள், இந்த காலத்து படிப்பு வந்து எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டார்களாம், எதை படிக்கணும்னு சொல்லி கொடுக்கலையா. அப்படி நமக்கு படிக்க தெரிஞ்சு போச்சு, ஆங்கிலமோ தமிழோ ஏதோ படிக்க தெரிஞ்சு போச்சு, எதை படிக்கணும்னு தெரியல. அதைத்தான் இங்க சொல்கின்றார். தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்கு, ஆனா உனக்கு எதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை வரவில்லை. அந்த ஆசை வந்துட்டு அதுக்கு பேரு தான் முமுக்ஷுத்துவம், சாதகர்கள். ஆகவே இந்த உலகத்துல எது தெரிந்து கொள்வதற்கு யோக்கியதையுமாக இருக்கின்றது, எதை தெரிஞ்சிட்டா நமக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கும், ஒரு புருஷார்த்தம் இருக்கும், அது சொல்றார். இந்த சாட்சியை சிந்திக்கத்தக்கது. நம்ம தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் உள்ள ஓட்டுட்டு இருக்கோம். தேவையில்லாதவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, நாயன்மார்கள் ஆழ்வார்கள் வாழ்க்கை வரலாறு படிச்சா இந்த பிரயோஜனம். இந்த தீபாவளிக்கு எல்லாம் பாருங்க, யாருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் டிவியில் ஓடிட்டு இருக்கும். இப்படி தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் உள்ள போட்டுட்டு இருக்கோம், அதுலதான் விருப்பம் ஓடிட்டு இருக்கு. அதனால நமக்கு என்ன பிரயோஜனம், ஒரு பயனும் இல்லை. இப்ப எதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், எதை தெரிந்து கொள்வதற்கு யோக்கியதையாக இருக்கின்றது, அது வந்து இந்த மெய்ப்பொருள் தத்துவம், சாட்சியை சிந்திக்கத்தக்கது. சிந்திக்கத்தக்கதுன்னா இந்த சாட்சி தான் நமக்கு உண்மையான அறிவுக்கு பொருளாக இருப்பது. மீது எல்லாமே அபராவித்யான்னு ஒரு உபனிஷத் சொல்லும். நம்ம அடைகின்ற அறிவை ரெண்டா பிரிச்சு, பராவித்யா அபராவித்யான்னு பிரிச்சு, நாம அடைகின்ற அனைத்து அறிவும் அபராவித்யா. அபரான கீழான அறிவு, அது ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா கொஞ்சம் காசு கிடைக்கலாமே தவிர, ஆனா வேற விதத்துல அது பிரயோஜனப்படாது. ஆனா அபராவித்ய பராவித்யான் இருக்கு, அந்த பராவித்யாங்கிறது பிரம்மத்தை பற்றிய ஞானம். அதத்தான் இங்க வந்து இந்த சாட்சி தான் அறியத்தக்கது அப்படின்னு சொல்லி முடிச்சார். அப்ப இந்த 19வது பாடல்ல இறைவனுடைய மேலான இலக்கணத்தை சொல்லி, அந்த இறை தத்துவம் இருக்கே அதுதான் நமக்குள்ள சாட்சியாக விளங்குகின்றது என்று சொல்லி, இந்த சாட்சியை பற்றிய அறிவைத்தான் நம்ம அடையணும்னு சொல்லி முடிச்சார். உடனே நமக்கு அடுத்த சந்தேகம், சரி இந்த சாட்சி நமக்குள்ள எப்படித்தான் விளங்கி கொண்டிருக்கின்றது, சாட்சின்னு சொன்ன என்ன அர்த்தம். இந்த வார்த்தை சமஸ்கிருத சொல்லாக இருந்தாலும் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச சொல்லுதான். ஏன்னா இந்த கோர்ட்ல சாட்சி சொல்றதுன்னு சொல்லி சொல்லி நமக்கு தெரிஞ்ச சொல்லுதான். அதனுடைய இலக்கணம் என்ன என்ற சந்தேகம் வரும் பொழுது 20வது பாடலில் அதை தெளிவுபடுத்துகின்றார். இப்பொழுது நாம் அடுத்த 20வது பாடலுக்கு செல்லலாம். சிந்தை பிறந்ததும் ஆங்கே, அந்த சிந்தை இறந்து தெளிந்ததும் ஆங்கே, எந்த நிலைகளும் ஆங்கே, கண்ட யான் தான் இரண்டற்று இருந்ததும் ஆங்கே. இதுல வந்து ஆங்கே ஆங்கேன்னு சொல்ற அந்த இடத்துல அந்த இடத்துலயும் அந்த இடத்துலயும் சொல்றதனுடைய அர்த்தம் வந்து போன பாடல்ல இருந்து எடுத்துக்கணும் சாட்சி. என்ன சாட்சியத்தான் சிந்திக்கணும்னு சொன்ன ஆசிரியர் உடனே அந்த சாட்சியை பற்றி விளக்கம் கொடுக்கின்றார். இதனுடைய பொருளை பார்த்துவிட்டு பிறகு நாம் விளக்கத்துக்கு வரலாம். சிந்தை பிறந்ததும் ஆங்கே, இங்கு வந்து சிந்தை என்றால் நம்முடைய மனம், நம்முடைய மனம் எங்கு தோன்றியது, நம்முடைய மனதினுடைய தோற்றமே எங்கு வந்ததுன்னா அந்த சாட்சியிலிருந்து தான் வந்திருக்கு. நம்மளுடைய மனதினுடைய தோற்றம் அந்த சாட்சி. ஆங்கேன்னு சொன்னா அந்த இடத்துல, ஏதோ புதிர் வச்சு பேசுற மாதிரி இருக்கு அங்கு அங்குன்னு, அது எங்குன்னு ஏற்கனவே சொல்லிவிட்டார், சாட்சி தான் சொல்லியிருக்கார். அதை நம்ம இங்க எடுத்துக்கொள்கின்றோம். அந்த சாட்சியிடமிருந்துதான் நம்முடைய சிந்தையானது மனமானது பிறந்துள்ளது தோன்றியுள்ளது. முன்ன வந்து இந்த உலகமே தோன்றுச்சுனர், இப்ப இங்க மனதுக்கு வருகின்றார். மனதும் சாட்சியிடமிருந்து தோன்றி பிறகு அந்த சிந்தை இறந்து தெளிந்ததும் ஆங்கே. மிக அழகான சொல், அந்த சிந்தை எங்க போய் ஒடுங்கியதான், இறந்ததுன்னு சொன்னா ஒடுங்கியது, அது ஒடுங்குற இடமும் சாட்சி தான். அது எங்கிருந்து வந்ததோ அங்கதான் சென்று ஒடுங்குகின்றது. பிறகு அது எப்படி ஒடுங்குகின்றது, இறந்து இறந்தல் இங்கு ஒடுங்குதல். பிறகு அந்த சிந்தை தெளிந்ததும் ஆங்கே. இந்த சாட்சிய புரிஞ்சிக்காத வரைக்கும் யாருக்குமே தெளிவில்லைன்னு சொல்ற, யாருக்கும் எல்லாருமே ஒரு விதத்துல பைத்தியம் தான் சொல்ற. இங்க தெளிவு எப்ப ஏற்பட்டதான், அந்த சாட்சி இடத்துலதான் ஒருவனுக்கு தெளிவு ஏற்பட்டது. சிந்தை தெளிந்ததும் ஆங்கே. பிறகு என்ன சொல்றார், இந்த சிந்தை மட்டுமா பிறந்து அங்கு ஒடுங்குகின்றது, எல்லாமே அங்கதான் சொல்றார். எந்த நிலைகளும் ஆங்கே, எல்லா நிலைகளும் அங்கதான் இருக்கு, அங்கதான் தோன்றி அங்கதான் ஒடுங்குகின்றது, அந்த இடத்துலதான் தெளிவு வருகின்றது. கண்ட இதையெல்லாம் உணர்ந்த யான் தான், இதையெல்லாம் உணர்ந்த நான் இருக்கின்றேனே யான் தான், இரண்டற்று இருந்ததும் ஆங்கே. நான் இரண்டற்றவனாக அத்வைதியாக அத்வைத நிலையில் இருக்கிற இடமும் அதுதான், அந்த சாட்சி தான் சொல்ற. அப்போ சிந்தை பிறந்து ஆங்கே, அங்குதான் சிந்தை பிறந்தது, அங்குதான் சிந்தை இறந்தது, அந்த இடத்துலதான் சிந்தையானது தெளிந்தது. பிறகு சிந்தை மட்டுமல்ல எல்லா நிலைகளும் அந்த இடத்துலதான் இருக்கு. இதையெல்லாம் உணர்ந்து இதை கண்ட யான் தான் நானும் தான், இரண்டற்று இருந்தது ஆங்கே. நான் துரியனாக அத்வைத தத்துவமாக நான் இருக்கிற இடமும் அதுதான். இதுதான் இதனுடைய பொழிப்புரை. இனி இதுல இருந்து எடுத்து சில விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த சாட்சி அப்படிங்கிற சொல்லினுடைய அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். பிறகு இதிலிருந்து சில தத்துவங்களை எடுத்துக் கொள்ளலாம். சாட்சி என்றால் விகாரத்தை அடையாமல் அறிபவர், நிர்விகார வேதா. இது சமஸ்கிருதத்துல லட்சணம், நிர்விகார வேதா. வேதா என்றால் அறிபவர், நிர்விகாரம் என்றால் எந்த மாற்றத்தையும் அடையாமல் அறிபவர். இதுதான் இந்த சாட்சிங்கிற சொல்லுக்கான இலக்கணம். நம்ம அனுபவத்துல ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, அது நல்லதாகலாம் தீய சம்பவம் ஆகலாம். அந்த சம்பவத்துக்குள்ள சம்பந்தப்படாமல் வெளியே இருந்து ஒருவர் வேடிக்கை பாக்கிறார், அவரைத்தான் சாட்சின்னு சொல்லி கோர்ட்டுக்கு வருவார். ஏதோ ஒரு பொருளை ஒருவர் அபகரிக்கிறார், அபகரிக்கிறவனும் அதை பார்த்துட்டு தான் இருக்கான், அவன் வந்து சாட்சியா கோர்ட்டுக்குள்ள வரமாட்டான், அவனை வந்து சாட்சின்னு சொல்ல முடியாது. பிறகு யாரு சாட்சின்னு சொல்லுவோம், அந்த சம்பவத்துக்கு சம்பந்தம் இருக்க கூடாது, ஆனா அந்த சம்பவத்தை முழுமையா பார்த்திருக்கணும். அப்போ நிர்வீகார வேதா. நிர்வீகாரம்னா இந்த இடத்துல அந்த சம்பந்தத்துக்குள்ள அந்த சம்பவத்துக்குள்ள சம்பந்தப்படாமல் ஆனா ஒரே ஒரு சம்பந்தம், அதை பார்த்துட்டார் அவ்வளவுதான், அதுதான் சாட்சின்னு சொல்றோம். அது நம்ம உலக வழக்கத்துல சொல்ற இலக்கணம். இந்த இடத்துல என்ன என்றால், எந்த ஒன்றை அறியும் பொழுது தான் எந்த மாற்றத்தையும் அடையாமல் அதை அறிபவர் தான் சாட்சின்னு சொல்றோம். இந்த மனதுக்குள்ள ஒரு அறிவு இருக்கே, அது வந்து மாற்றத்தை அடையாமல் அறிவு அடையாது. இப்ப கண்ணு வழியா நம்ம மனசு சென்று ஒரு பொருளினுடைய உருவத்தை பாக்குதுன்னு சொன்னா, மனம் கண் மூலமா சென்று அந்த பொருளினுடைய வடிவத்தை எடுத்து அறிவை அடைகின்றது. பிறகு நம்மளுடைய கவனம் காது வழியா போன உடனே மனம் காது வழியாக இருந்து சப்தத்தை அந்த ரூபத்தை அடைந்து அந்த எண்ணங்களே அந்த ரூபமா மாறி அறிவை அடைகின்றது. இப்படி இந்த மனதில் உள்ள அறிவுகள் எல்லாம் மாற்றத்தை அடைந்துதான் அறிவை அடையும். எந்த ஒரு அறிவும் மாற்றத்தை அடைஞ்சுதான் அடையும். இப்ப நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், ஒவ்வொரு சொல்லும் உங்களுக்கு அறிவா வரணும்னா மனதுல மாற்றம் நடந்துட்டே இருக்கணும். இப்ப எனக்கு மனசு மாறாம இருக்குன்னு சொன்னா ஒரு அறிவும் வரலன்னு அர்த்தம். அப்படி மனதுல ஒரு மாற்றமும் வரலைன்னா ஒரு விதமான அறிவும் தோன்றி இருக்காதுன்னு அர்த்தம். இப்படி மனதுல வர்ற அறிவெல்லாம் மாறிக்கொண்டு வருகின்ற. இனி இந்த சாட்சி இங்க எங்க வந்தார் என்ற கேள்வி வந்தால், இனி ஒரு அறிவு நமக்கு இருக்கு. என்ன அறிவு? இதை அறிந்தேன், இதை நான் அறிந்து கொண்டிருக்கின்றேன், நான் இருக்கின்றேன் என்ற ஒரு உணர்வு ஒன்று இருக்கின்ற. இது யாருனால வருகின்றது என்றால், இது வந்து இந்த மனதுக்குமே அறிவை ஊட்டுகின்ற ஒரு அறிவு தேவைப்படுகிறது. ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்கின்றது, இந்த ஸ்தூல பதார்த்தங்கள் எல்லாம் ஸ்தூலமான பஞ்சபூதத்துல சேர்ந்தது, அதனால இந்த ஸ்தூல உடல் வந்து ஜடம்தான். மனசு இதனோட ஒட்டி இருக்கிறதுனால இது அறிவு பூர்வமா உணர்வு பூர்வமா இருக்கு. அதே போல நம்முடைய மனது இருக்கே அதுவுமே சூக்ஷ்மமான பஞ்சபூதத்தில் தோன்றியது, ஆகவே அதுவும் பஞ்சபூதத்தின் சேர்க்கைங்கிறதுனால அதுவும் ஜடம்தான். எப்படின்னா மனதுக்கு மூணு குணம் இருக்கு. மூணு குணம் மனதினுடைய சொரூபம். இந்த மாயையிடம் மூணு குணம் இருக்கு. ஜடமான மாயையிலிருந்து மனசு வந்ததுனாலதான் மனசுக்கு மூணு குணம் இருக்கு. ஆகவே மனசு இயற்கையில் ஜடமானது, அறிவற்று. ஆனா அந்த மனசை யாரு அந்த மனசுக்கு ஒரு அறிவை ஊட்டினார்கள், அதுதான் சாட்சி அல்லது பரமாத்மா அல்லது பிரம்மன் என்றெல்லாம் சாஸ்திரம் கூறுகின்ற. அவ்விதத்தில் இந்த சாட்சி மனசை விளக்கும் பொழுது எந்த மாற்றத்தையும் அடையாமல் விளக்குகின்றது. ஆனால் இந்த மனம் உலகத்தை விளக்கும் பொழுது மாற்றத்தை அடைந்து விளக்குகின்றது. இதுதான் இந்த மனசுக்கு சாட்சிக்குள்ள முக்கியமாக சாஸ்திரத்துல பேசப்படுகின்ற கருத்து. சாட்சி என்கின்ற பரமாத்மா மாற்றத்தை அடையாமல் மனதை விளக்குகின்றார். மனம் இந்திரியங்கள் துணை கொண்டு மாற்றத்தை அடைந்து, எண்ணங்கள் துணை கொண்டு மாற்றத்தை அடைந்து உலகத்தை விளக்குகின்றது. இந்த சாட்சி இருக்கின்றதே இதுதான் ஆதாரம்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அந்த சாட்சியாக இருக்கின்ற பரம்பொருளிடமிருந்துதான் எந்த மாற்றத்தையும் அடையாமல் இந்த அகில உலகமுமே தோன்றியது என்றால், இங்கு சிந்தை பிறந்ததும் ஆங்கே. சிந்தைன்னு சொன்னா நம்ம மனசே யாரிடமிருந்து உருவானது என்றால், இந்த சைத்தன்யத்திடமிருந்துதான் தோன்றியது. இந்த உலகமே அவரிடமிருந்து வந்ததுன்னு சொன்னதுக்கு பிறகு மனதை பற்றி சொல்லவா வேண்டும்? இருந்தாலும் ஆசிரியர் சொல்றார், இந்த மனமே அங்கிருந்துதான் தோன்றியது. இந்த அறிவு சுரூபமான பிரம்மனிடமிருந்து சிந்தை பிறந்ததும் ஆங்கே. இனி அடுத்தது என்ன? அந்த சிந்தை இறந்ததும் ஆங்கே. அந்த சிந்தை இறந்தது எங்கேனா, அது எங்க போய் ஒடுங்கும்? இறுதியில அந்த சைத்தன்யத்திடம்தான் அது சென்று ஒடுங்க வேண்டும். அப்ப அதனுடைய தோற்றம், அதனுடைய லயம், ஆக்கி அழித்து துடைக்கும் சொன்னாரே, அந்த அழித்து துடைக்கிறதும் அதே இடம்தான். பிறகு சிந்தை தெளிந்ததும் ஆங்கேன்னு சொல்றார். இப்ப இந்த இடத்துல ஆசிரியர் என்ன சொல்றார், நம்முடைய மனம் இருக்கு, இந்த மனம் எங்கிருந்து வந்தது என்றால் சாட்சியிடமிருந்துதான் வந்தது. அதனுடைய உண்மையான இருப்பிடம் வந்து சாட்சி தான். ஆனா இந்த மனத்துக்குள் சாட்சியினுடைய அறிவு பிரதிபிம்பிக்கும் பொழுது இந்த மனசுக்கு தெரியல நம்ம எங்கிருந்து வந்தோம்னு. தெரியாம இந்த மனசு அப்படியே சுத்தி பாக்குது நம்ம எங்கிருந்து வந்தோம்னு. பார்த்தா இந்த மனசுக்கு நம்ம உடல் தான் தெரியுது. இப்ப மனசு என்ன நினைச்சுக்குது, நம்ம இந்த உடல்ல இருந்து தான் வந்துள்ளோம். அதுக்கு ஒரு சிறிய உதாரணம் சொன்னா நன்கு புரிந்துவிடும். சூரியன் இருக்கு, பானை, பானைக்குள்ள தண்ணீர், அதற்குள்ள ஒரு சூரியனுடைய பிரதிபிம்பம் இருக்கு. இந்த பிரதிபிம்பம் வந்து நினைச்சு பாக்குது, நான் எங்கிருந்து வந்தேன் அப்படின்னு. என்னுடைய உண்மையான இருப்பிடம் எது, என்னுடைய சோர்ஸ், நான் எதிலிருந்து உற்பத்தி ஆனேன்னு அது மேல பாக்குறதுக்கு பொதுவா சைட்ல பாக்க ஆரம்பிச்சது. உடனே அந்த பிரதிபிம்ப சின்ன சூரியன் என்ன உணர்ந்து விடுகிறது, இந்த பானைக்குள்ள இருந்துதான் நான் வந்திருக்கேன், இந்த தண்ணியிலிருந்துதான் நான் வந்திருக்கேன். காரணம் என்ன, தண்ணி ஆடுனா நானும் ஆடுறேன், பானை உடஞ்சதுன்னா நானும் போயிடுறேன். அப்ப என்னுடைய யார் என்ன எனக்கு மூல காரணம்னா இந்த பானைன்னு முடிவு பண்ணிக்குது. அது முடிவு பண்ண அது எவ்வளவு முட்டாள்தனம், அதேதான் ஒவ்வொரு ஜீவர்கள் செய்து விட்டார்கள். எப்படின்னா இந்த பானை தான் நம்மளுடைய உடல், இந்த உடலை பார்த்து என்ன இந்த உடலுக்குள்ளதானே நான் இருக்கேன், உடல் அசையும் போது நான் செய்யறேன், பிறகு வந்து இந்த மனசு என்ன முடிவு செய்து விட்டது, எல்லாம் இந்த உடல் தான் சொல்லி உடல் போனா நானும் போயிடுறேன். இப்படி மனது நினைத்து கொண்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த உடலை பாதுகாக்கணும். ஏன்னா உடல் இருக்கிற வரைக்கும் தானே நான் இருக்கேன். அந்த சூரியனுடைய பிரதிபிம்பம் என்ன நினைக்கும், இந்த பானையை விடவே கூடாது, எவ்வளவு காலம் ஆனாலும் இந்த பானை தான், இதுல இருந்து தானே நம்ம இருக்கோம், அது இருக்கிற வரைக்கும் தானே நான் இருக்கேன். அப்ப இந்த பானையை கட்டியே பிடிச்சிருக்கு. ஆனா பானை எவ்வளவு நாள் இருக்கும், உடைய ஒரு காலத்துல உடையத்தான் போகுது. அதே போல நம்ம உடலும் தான், நம்ம உடலை பிடிச்சிட்டு இருக்கோம், உடலை விடுறதுக்கு மனசு இல்ல. எவ்வளவு வயதான காலத்திலும் உடலை யாரு விடுறதுக்கு தயாரா இருக்கா, உடல்ல எந்த இந்திரியங்களும் வேலை செய்யல, எந்திரிச்சு நடக்க முடியல, சுத்தி இருக்கிறவங்க நமக்காக நடந்துட்டு இருக்காங்க, அப்பவும் போயிடுறீங்களான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் நாள் இருந்துட்டு போறேன்னு தான் சொல்றோம். காரணம் என்ன, அந்த உடலை விடுறதுக்கு நம்ம தயாரா இல்ல, அந்த அளவுக்கு நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம், அதனால துயரங்கள். ஆனா அந்த உடல் வந்து ஒரு காலத்துல பானைய போல போகத்தான் போகுது. அப்படி துயரப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த மனம் இருக்கே, சிந்தை இருக்கே, அது வந்து துயரத்திலிருந்து தெளிவு அடையணும்னு சொன்னா இந்த சூரியனுடைய பிரதிபிம்பத்துக்கு என்ன தெரியணும், யாராவது வந்து நீ கொஞ்சம் சைட்ல பாக்காத, கொஞ்சம் மேல பாரு, நீ யாரிடமிருந்து வந்துள்ளாயின்னு சொன்னா பிறகு அதுக்கு ஒரு அறிவு வரும். அப்ப இந்த பானை வந்து என்னை வெளிப்படுத்துற ஒரு கருவியே தவிர இதை விட நான் மேலானவன் என்று அது உணர்ந்து கொள்ளும். அப்படி அந்த சூரியனுடைய குஞ்சுன்னு சொல்லலாம், சூரியனுடைய பிரதிபிம்பத்துக்கு ஒரு தெளிவு எப்படி வரும்னா ஒரிஜினல் சூரியனை பார்த்தா தான் வரும், அதை உணரும் பொழுதுதான் வரும். அப்படி நம்ம இந்த சிந்தை இருக்கின்றதே, அந்த சிந்தை தெளிய வேண்டும் என்றால் அந்த சிந்தை எதன் பக்கம் தான் திரும்பி பார்க்க வேண்டும், அந்த சாட்சி பக்கம் செல்ல வேண்டும். அதைத்தான் இங்க அழகா சொல்றார், சிந்தை தெளிந்ததும் ஆங்கே. இந்த இறந்ததுங்கிற இடத்துல ஆங்கே போட்டுக்கணும், இறந்ததும் ஆங்கே, தெளிந்ததும் ஆங்கே. ஆங்கேனா அந்த சாட்சியை உணரும் பொழுது, சாட்சியை பற்றிய அறிவை அடையும் பொழுது அந்த சிந்தையானது தெளிவு பெறுகின்றது. அது வரைக்கும் என்னன்னா அந்த சிந்தையே நமக்கு துயரத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. சாஸ்திரம் சொல்லும், மனம்தான் நம்முடைய துயரத்துக்கு காரணம். அப்படி என்றால் மனதை அழித்து விடலாமான்னா மனம்தான் மோட்சத்திற்கும் காரணம். நமக்கு எது துயரத்துக்கு காரணமோ அதுதான் மோட்சத்திற்கும் காரணம். அவ்விதத்தில் நம்முடைய சிந்தை தான் தெளிவில்லாமல் நம்மை துயரப்படுத்துகிறது. அதே சரியான சிந்தை தான் அந்த சாட்சியிடம் செல்லும் பொழுது ஒரு தெளிவை கொடுத்து நமக்கு நிறைவை கொடுக்கின்றது. இந்த தெளிவுங்கிறது ஒரு அறிவு அல்லது மோட்சம். இவ்விதத்தில் சிந்தை பிறந்து சிந்தை இறந்து அது தெளிவு, இதெல்லாம் எங்கேனா அந்த சாட்சியிடம் தான் நடக்கின்றது. பிறகு இது சிந்தை விஷயத்துல மட்டுமா என்றால் இல்லைன்னு சொல்றார். எந்த நிலைகளும் ஆங்கே, எந்த நிலைகளும் ஆங்கே என்றால் நமக்கு சாஸ்திரத்துல பல நிலைகள் சொல்லப்பட்டுள்ளது. இங்கு நிலை என்றால் அவஸ்தா என்று பொருள். ஜாகிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தைன்னு சொல்லி விழிப்பு நிலை, பிறகு கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை, அதத்தான் இங்க நிலைன்னு சொல்ற. எந்த நிலைகளும் சொன்னா இந்த மூன்று நிலைகள் இருக்கின்றது அல்லவா, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விழிப்பு நிலை, பிறகு வந்து உறங்கும் பொழுது கனவு வந்தால் அது கனவு நிலை, ஆழ்ந்த உறக்கத்துல உறக்க நிலை. இவைகளெல்லாம் எதற்கு, இந்த மூன்றுக்கும் இந்த மூன்று நிலைகளுக்கு எது ஆதாரமா இருக்குன்னா இந்த மூன்று நிலைகளையும் மாறாமல் மூன்று நிலைகளுக்குள் ஒரு பொருளாக இல்லாமல், ஆனா இது இல்லாம எந்த நிலையும் கிடையாது, அப்படி இருப்பது வந்து அந்த சாட்சி சைத்தன்யம் தான். அதத்தான் சாஸ்திரத்துல துரியம் என்று சொல்லப்படும். அது நான்காவது நிலை அல்ல, இந்த மூன்றுக்கு அப்பாற்பட்டது, அதே சமயத்தில் மூன்றிலும் ஊடுருவி இருப்பது, இந்த மூன்றுக்குள்ளேயும் ஊடுருவி மாறாமல் இருப்பது. எந்த நிலைகளும் ஆங்கே, மூன்று அவஸ்தைகளும் அந்த துரிய தத்துவத்தை சார்ந்திருக்கின்றது. இதை உணர்ந்ததற்கு பிறகு நான் எப்படிப்பட்டவனா எங்கு இருக்கேன் அதையும் அழகா சொல்லி முடிக்கின்றார். கண்ட யான் தான், கண்டனா இதையெல்லாம் தெரிந்து கொண்ட, இந்த உண்மையெல்லாம் புரிந்து கொண்ட யான் தான் நானும் இரண்டற்று இருந்ததும் ஆங்கே. இரண்டற்றவனாக தெளிவு வந்ததற்கு பிறகும் மீதி இடத்துக்கு வந்தா நான் இரண்டற்றவன் அல்ல, நான் உடல்னு வந்துட்டா நான் உடல்னு சொல்லலாம், கைகள் கால்கள்னு இரண்டுக்கு மேல போயிருது, அது எண்ணிக்கைக்கு எண்ணிக்கை அடங்காத துவைதங்கள் இருக்கின்றது. ஆனா நான் அந்த சாட்சி சைத்தன்யம் நான் புரிந்து கொண்டால் அந்த இடத்துலதான் நான் இரண்டற்றவனாக இருக்கின்றேன். இரண்டுன்னு வந்தாவே துயரம் வந்துவிடும். இரண்டற்ற நிலைன்னு சொன்னா ஐயோ யாருமே இல்லைன்னா பயம் வருமேன்னு சொல்லக்கூடாது. இங்க ரெண்டாவது இல்லையே, யார் வந்து பயப்படுத்துறதுக்கு பயப்படுறதுக்கு யார் இருக்கா? பிறகு பயம் ஏன் வருதுன்னா இரண்டாவது இருக்கோ இல்லையோ, ரெண்டாவது இருக்குங்கிற எண்ணமே பயத்தை கொடுக்கின்றது. தனியா போயிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு சத்தம் வருது, யாரோ வந்துட்டாங்களான்னு நினைச்ச உடனே பயம், இல்ல யாராவது வந்து விடுவார்கள்னு நினைச்சாலும் பயம். இரண்டுனா பயம், இரண்டற்ற நிலைனா மோட்சம். அப்படி நான் இரண்டற்ற நிலையாக எங்க இருந்தேன்னு சொன்னா அது அந்த சாட்சியிடம் தான் இருக்க முடியும். இதெல்லாம் அறிவுல சொல்ற, அந்த அறிவுல நான் இருக்கும் பொழுது நான் இரண்டற்றவனாக இருக்கின்றேன், அந்த இடமும் சாட்சி என்று சென்ற பாடல்ல அந்த சாட்சியை சிந்திக்கத்தக்கதுன்னு சொன்னார். அந்த சாட்சியை எப்படி சிந்திக்கணும்னு இங்க நமக்கு காட்டி கொடுத்துள்ளார். அந்த சாட்சி தான், அந்த சிந்தை பிறக்கிற இடமும் அந்த சாட்சி தான், அது இறக்கிற இடமும் சாட்சி தான், சிந்தை தெளிவு பெற இடமும் அந்த சாட்சி தான், பிறகு எல்லா அவஸ்தைகளும் அந்த சாட்சியிடம் இருந்துதான். இதையெல்லாம் உணர்ந்த நான் இரண்டற்றவனாக இருப்பதும் அந்த சாட்சியிடம் என்று இந்த பாடல்களில் ஆழ்ந்த வேதாந்த கருத்தை ஆசிரியர் கூறினார். அடுத்த வகுப்பில் நாம் அடுத்த பாடலுக்கு செல்லலாம்.
ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.